இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-99-146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று எங்கள் செய்தியினுடைய தலைப்பு விசுவாசத்தின் விதைகள் அல்லது நம்பிக்கையின் விதைகள், சீட்ஸ் ஆஃப் ஃபெய்த். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச விதைகள் தேவைப்படுகின்றது. அந்த விதைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய உதவக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். மத்தேயோ 13:31 வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அடையத்தக்க மரமாக்கும் என்றார். இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அந்த கடுகு விதையை ஒரு மனிதன் எடுத்து நிலத்திலே அவன் விதைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த கடுகு விதை எதை குறிக்கிறது, எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது கடுகு விதை விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, விசுவாசத்தை குறிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் மிக மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இன்று நம்முடைய விசுவாசம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கடுகு விதை இல்லை என்றால் நிச்சயமாகவே எவ்வளோ பெரிய ஆபத்துகள் வரும் என்பதை இந்த நாளிலும் கூட நாம் செய்தியில் பார்க்க போகின்றோம். அதாவது விசுவாசம் என்னும் கடுகு விதை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் என்னென்ன நடக்கும், என்னென்ன ஆபத்துகள் வரும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கடுகு விதையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே அநேக வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயோ 17:27 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், எப்படி நம்மை நடத்துகிறார் என்று அவர் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். மத்தேயோ 17:20 நான் வாசிக்கின்றேன். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தானே கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்கின்றார் என்று பார்க்கும் பொழுது கடுகு விதையளவு விசுவாசம். அப்படி என்றால் என்ன? கடுகு விதையை நீங்கள் பார்க்கும் பொழுது அது தோற்றத்தில் மிக மிக சிறியதாக இருக்கிறது என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். ஆனால் அந்த விதை வளர்ந்து அது மரமாகும் பொழுது, பெரிதாகும் பொழுது அது மிக பெரிய ஒரு மரமாக உருவாகுகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். நாம் 31 வாசித்த மத்தேயோ 13:13 அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக மரமாகும் என்றான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கடுகு விதை சிறியதாக தான் இருக்கிறது, ஆனால் அது வளரும் பொழுது அதனுடைய மரம் பெரிதாக இருக்கிறது, கிளைகள் பெரிதாக இருக்கிறது, அநேக ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அமரத்தக்கதாகவும் அநேகர்கள் நிழலை பெறத்தக்கதாகவும் அது வளர்கின்றது என்று சொல்லப்பட்டு வருவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்னுடைய விசுவாசம் சின்ன விசுவாசம் இருந்தால் போதுமா என்ற கேள்வி வருகிறது. அப்படி அல்ல. நீங்கள் கடுகு விதையை பார்க்கும் பொழுது அது சிறிதாய் இருந்தாலும் அந்த கடுகு விதை முழுமையினால் நிறைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதாவது முழுமையாக அது நிறைந்திருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அது சிறிய காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், அதை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேலையை கொடுப்பீர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அதை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். அல்லது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, அல்லது ஒரு கார் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை கடவுளிடத்தில் கேட்கும் பொழுது கூட முழு விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஆகையால் ஆண்டவரிடத்திலே நீங்கள் சிறிய காரியத்தை கேட்டாலும் பெரிய காரியத்தை கேட்டாலும் நீங்கள் முழு மனதோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதை அனுகிரகம் செய்து தர வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். விதையை குறித்து அநேக இடங்களை நாம் வாசித்தாலும் ஆதியாகமம் 1:12 மூன்றாம் நாளில் ஆண்டவர் விதைகளையும் மரங்களையும் படைத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது, தேவன் அது நல்லது என்று கண்டார். பொதுவாகவே ஒரு விதையுடைய தன்மை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த விதை எங்கெங்கெல்லாம் விதைக்கப்படுகின்றதோ அது வளர்ந்து கனியை தரக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் 3 இதை சிருஷ்டித்தார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் விதைக்கு அவர் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது, கடுகு விதைக்கு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது, அவர் விதைக்கு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசம் வளரத்தக்கதாக இருக்க வேண்டும். நாளடைவிலே வளர வேண்டும். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும். நம்பிக்கையிலே வளர வேண்டும். விசுவாசத்திலே வளர வேண்டும். சத்தியத்திலே வளர வேண்டும். அன்பிலே வளர வேண்டும். ஆகையால் தான் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை ஒரு விதைக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 1:3 ஆண்டவர் விதைகளை எப்படி சிருஷ்டித்தார் என்று பார்க்கும் பொழுது விருட்சங்களை முளைப்பிக்கத்தக்கதான விதைகளை சிருஷ்டித்தார். இன்று உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தின் விதை இருக்கிறது என்றால் நிச்சயமாகவே அது கனி தர வேண்டும். நிச்சயமாகவே அது வளர வேண்டும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில விசுவாசத்தின் விதை இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது ஒன்றுக்கும் பலனில்லாத விதையாகத்தான் இருக்கும். இன்றும் அநேக விதைகள் இருக்கிறது, ஆனால் அதனால் செடிகளாக வளர முடியவில்லை. ஒரு பலனை தர முடியாத விதைகளும் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் உங்கள் விதை வளர வேண்டும். அப்படி என்றால் உங்களுடைய விதை விசுவாசத்தின் விதையாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 1:28 பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த கட்டளைகளிலே அவர்கள் விதைகளையும் கனி மரங்களையும் சகலவித விருட்சங்களையும் சாப்பிட அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறும் சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 28 ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் அவருடைய கரங்களிலே கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது 29 வாசிக்கலாம். பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது விதைகளையும் பூண்டுகளையும் ஆண்டவர் எதற்காக வைக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு ஆகாரமாக வைக்கிறார். அதாவது ஒரு விதை அது சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும், ஒரு விதை உங்களுக்கு பூண்டுகளை தரும், விதைகளை தரும், கனி மரங்களை தரும், அநேக பச்சை கீரைகளை தரும். ஆகையால் ஆண்டவர் அதை மனிதர்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தார். இப்பொழுது இந்த ஆகாரத்தை நாம் உடலில் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? நம்முடைய உடல் வளர ஆரம்பிக்கிறது. உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் வளர ஆரம்பிக்கின்றது. உடலில் நமக்கு பலன் கிடைக்கின்றது. நடப்பதற்கு பலன் கிடைக்கின்றது. சிந்திப்பதற்கான ஞானம் கிடைக்கின்றது. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ உங்களுடைய விசுவாசம் விதையை போல் இருக்கும் என்று சொல்லவில்லை. அதற்கு ஆன ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு ஆண்டவர் விதையை உணவாக கொடுத்தார். அதாவது விதையிலிருந்து வரக்கூடிய பூண்டுகள், விதையிலிருந்து வரக்கூடிய கனிமரங்கள், சில நேரங்களில் விதைகள் உணவாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த விதைகள் மனிதனுடைய உடலிலே செல்லும் பொழுது, அது கனிகள் மனிதனுடைய உடலிலே செல்லும் பொழுது அவன் மிக மிக ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆதிகாலத்திலே வாழ்ந்த ஆதாமியவால் அவர்கள் இதைத்தான் தங்களுடைய உணவாக புசித்தார்கள். அவ்வாறு அவர்கள் புசித்தின் வண்ணமாக அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தது. ஆதாம் கிட்டத்தட்ட 900 மேலாக அவர் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர் விதைகளை தரும் கனிகளையும் அந்த விருட்சங்களையும் அவர் புசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தின் விதை கனியை தரும் பொழுது, விருட்சத்தை தரும் பொழுது, அது அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். பாவத்துக்கு பிறகு ஆண்டவர் இந்த உணவு பழக்க முறையை மாற்றக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதாவது நோவா, அவருடைய குடும்பங்கள், அவர்கள் இறைச்சியை சாப்பிட ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவர் அனுமதித்தாலும் சுத்தமான இறைச்சிகளை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கற்பனையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆதியாகமம் 8:21-22 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே விதைகளையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். நான் வாசிக்கின்றேன். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. 22 மிக முக்கியமான வசனம். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சிதலமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதர்களுக்கு மீண்டுமாக அந்த விதையை கொடுக்கிறார். அதாவது செடி காய்கறிகளை கொடுக்கிறார். இங்கே இரண்டு விதமான உணவுகளை ஆண்டவர் வைக்கிறார். ஒன்று என்ன என்று பார்க்கும் பொழுது இறைச்சி ஒரு புறம் இருக்கிறது, இன்னொரு புறம் விதைகளை ஆண்டவர் வைக்கிறார். இன்று நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் இருந்தாலும், அநேக விஷயங்கள் இருந்தாலும், நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடம் விசுவாசத்தின் விதைகள் இருக்கிறதா? அந்த விதை வளர்ந்து அநேகர்களுக்கு கனி தரக்கூடியதாக, பலன் தரக்கூடியதாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம் வேதாகமத்திலே நாம் வாசித்தோம், அந்த கடுகு விதையானது வளர்ந்து அது ஒரு பெரிய மரமாகி அநேகர்களுக்கு அது பலன் தந்தது. குறிப்பாக பறவைகள் அமர்ந்து கனிகளை புசிக்கத்தக்கதாக அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த பறவைகளுக்கு அது கொடுத்தது என்று பார்க்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய விசுவாசம் அது பலனடைந்து அதிகரிக்கும் பொழுது நாம் அநேகர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகின்றோம் என்று இங்கே வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் மிக மிக முக்கியமானது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்கிறோம், அதை தேவனுக்கு நாம் தருகிறோமா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை இருக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது காரியம், உங்கள் வாழ்க்கையிலே இந்த விதையை கொடுத்தவர் யார்? தேவன். ஆகையால் கர்த்தரை உங்களுடைய ஆதாரமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது God is your source. ஆண்டவர் தான் உங்களுடைய ஆதாரம். அவர்தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரக்கூடியவராக நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் விதையை கொடுத்தவர் யார்? கர்த்தர். அப்படி என்றால் அவர் கொடுத்த கர்த்தர் தான் அந்த விதையை வளர்க்க செய்ய முடியும். இன்று உங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தை கொடுக்கத்தக்கவர் யார்? அவர்தான். விசுவாசத்தின் அதிகாரி யார்? அவர்தான். உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர் யார்? அவர்தான். ஆகையால் அவரே உங்கள் வாழ்க்கையின் எல்லாமாக நீங்கள் நினைக்க வேண்டும். அவ்வாறு நினைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை தேவனாக இல்லை, அவருடைய விசுவாசம் அவர்கள் தேவன் மேல் வைக்கவில்லை என்று பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் இந்த உலகத்தின் மேல் அவருடைய விசுவாசத்தை வைக்கிறார்கள், உலக பொருட்கள் மேல் விசுவாசத்தை வைக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 6:33 நாம் வாசிக்கின்றோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் நாம் முதலாவது தேவனை தேட வேண்டும். தேவனே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அதிகாரி என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார். அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கான காரணம் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இந்த கடுகு விதை வளர வேண்டும், உங்கள் விசுவாசம் வளர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்யக்கூடியவர் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். தேவன் தான் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்யக்கூடியவர், அற்புதத்தை செய்யக்கூடியவர் என்பதை நீங்கள் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். அவ்வாறு விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஆண்டவர்தான் முதலிடம், ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது கிடையாது. நீங்கள் உங்கள் விதைகளை கொடுக்கும்போது உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் கொடுக்க வேண்டியவற்றின் விதைகளை நேரம், திறமைகள், அன்பு, மன்னிப்பு, நீதி, ஆதாரங்கள், மேலும் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் தேவையின் மலைகளை நகர்த்துகிறார். நாம் மத்தேயு 17:20 வாசித்தோம், கடுகளும் விசுவாசம் இருந்தால் நீ மலைகளை நகர்த்தலாம் என்று. இங்கே பார்க்கும் பொழுது முதலாவது தேவனுடைய இடத்தை நீங்கள் கொடுக்கும் வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவனுக்கு நீங்கள் உங்கள் தாழ்ந்துகளையும் திறமைகளையும் அன்பையும் அவரிடம் செலுத்த வேண்டும். முதலாவது அவரை நேசிக்க வேண்டும். நீங்கள் இனி தேவனுக்கு கடமைப்பட்டிருப்பதை கொடுக்கவில்லை, ஆனால் நீங்கள் ஒரு விதை விதைப்பவராக மாறுகிறீர்கள். உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் தேவனுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறீர்கள். மேலும் அவர் உங்கள் விதைகளை உங்களுக்கு மிகவும் தேவையான வடிவத்தில் மீண்டும் பெறுகிறார். அதாவது நீங்கள் தேவனுக்கு உங்களுக்குரியதை கொடுக்கும் பொழுது அவரிடம் அவர்தான் அனைத்திற்கும் காரணர் என்று சொல்லி முதலாவது உங்களுடைய விதையிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் அதை விருத்திக்க செய்கிறார், அதை பெருக செய்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இரண்டு காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது மூன்றாவது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கலாம், அதிசயத்தை எதிர்பார்க்கலாம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த இரண்டு காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் நாம் சரியாக செய்திருக்கிறோம், ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறோம். நீங்கள் கொடுக்கும் போது அல்லது உங்கள் நம்பிக்கையின் விதைகளை விதைக்கும் பொழுது நீங்கள் பலன்களை அறுவடை செய்ய எதிர்பார்த்திருக்கிறீர்கள். ஒரு விவசாயி தன் விதையை விதைக்கும் போது அவன் தன் விதையை தரையிலே எரிந்து விட்டு நடப்பதில்லை, அவர் நிலத்தை பயிரிடுகிறார், மேலும் அவர் ஒரு அறுவடையை எதிர்பார்க்கிறார். ஆனால் விவசாயி தனது அறுவடைக்கு வருவதற்கு ஒரு காலம் உள்ளது. எனவே உங்கள் அறுவடைக்கு கடவுளின் சரியான நேரத்தை நம்புங்கள். சில நேரங்களில் உங்களுடைய விதைகள் நீங்கள் விதைத்து விடுகிறீர்கள் என்றால் அது வளர்வதற்கான நேரத்தை நீங்கள் தர வேண்டும். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். உடனே அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தின் விதை இருக்கிறது என்றால் நிச்சயமாய் அது வளரும், நிச்சயமாய் நீங்கள் கனி தருவீர்கள், நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆகையால் நீங்கள் அதற்காக எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் என்ன பண்றோம், இங்கே பார்க்கின்றோம். நீங்கள் விதைக்கும் அளவை தேவன் பார்க்கவில்லை, அவர் உங்கள் இருதயத்தையும் உங்கள் நோக்கத்தையும் உங்கள் நம்பிக்கையும் பார்க்கிறார். உங்களிடம் எவ்வளவு குறைவாக இருப்பதாக நீங்கள் நினைத்தாலும் அதை மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் விதைத்து உங்கள் விதை தேவனின் அற்புதங்களை அறுவடை செய்ய என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆம், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை ஆண்டவருக்கு தருகிறீர்கள் என்பது முக்கியமில்லை, ஆனால் நீங்கள் எதை தந்தாலும் அதை முழு மனதோடு முழு விசுவாசத்தோடு அவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கத்தக்கவராக நடத்தத்தக்கதாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய விசுவாசத்தின் விதைகள் இருக்கிறதா? விசுவாசின் விதைகள் வளர்ச்சி அடைகின்றதா? விசுவாசத்தின் விதைகள் வளர்ந்து அநேகர்களுக்கு கனி தரக்கூடியதாக இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையில் அது வெறும் விதையாக இருக்கிறது, ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், கடுகளவு விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் மலைகளையும் பேர்க்க தக்கதான அற்புதங்களை செய்யலாம். ஆம், இன்று உங்கள் வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது உங்களால் மாற்ற முடியும். கண்களை முடிச்சுடன் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தை தந்த கிருபை காக்க மேஸ்தோத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிக்கும். அநேக நேரங்களுடைய வாழ்க்கையில விசுவாச குறைவு இருக்கிறது, அதை நாங்கள் மேற்கொள்ள கிருபை செய்ய உண்மை முழுவதுமாய் நம்ப கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்லதாகும். ஆமீன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் தேவையாக இருக்கிறது என்றால் தயவாக என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446 Pune 411037 மகாராஷ்டிரா, இந்தியா.
உங்கள் இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.